மனித படைப்புகளாகிய நாம் மனதை கொண்டு வாழக்கூடியவர்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த மனதில் உங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தின் ஒவ்வொரு மூச்சின் காரியங்களும் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு அசைவும் எண்ணம் காரணமாக நிகழ்கின்றனவே தவிர எண்ணம் இல்லாமல் ஒரு அசைவும் கூட நம்முடைய உடலில் நிகழ்வதில்லை. நாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக எந்த நிலையில் இருந்தோம், படைக்கப்பட்ட பின்னர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற இருவேறு திசைகளை கொஞ்சம் பார்க்க வேண்டும். என்னுடைய உடல் இயங்குகிறது. உடல் உள்ளுறுப்புகள் இயங்காமல் உடல் இயங்காது. முறையாக ஜீரணம் இல்லாமல் இருக்கும் பொழுது அதனுடைய துன்பங்கள் என்னுடைய உடல் வெளியுறுப்புகளில் அது பிரதிபலிக்கும். உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் நம்முடைய வெளியுறுப்புகளில் அதனுடைய இயலாமையை, வலிகளையும் வேதனைகளையும் நிச்சயமாக உணர்த்தும். உள்ளுறுப்புகள் எதை கொண்டு இயங்குகின்றன? உள்ளுறுப்புகள் உங்களுடைய உயிரோட்டத்தை கொண்டு இயங்குகின்றன. ஒவ்வொரு உறுப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு இயங்குகிறதா, அல்லது தனித்தனியே ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் இயங்குகின்றனவா என்பதையும் நாம் கேள்வி கேட்கும் பொழுது, என்னுடைய இருதயம் இயங்குகின்றது, என்னுடைய வயிறும் குடல்களும் ஜீரண உறுப்புகளும் இயங்குகின்றன, என்னுடைய சுவாசமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இவை எல்லாமே இருதயத்திற்குரிய ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அவை அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பதட்டம் ஏற்படும் பொழுது என்னுடைய இருதயத்திலும் ஏற்படுகின்றது, என்னுடைய சுவாசத்திலும் அந்த பதட்டம் ஏற்படுகின்றது, என்னுடைய உடல் அவயவங்கள் அவ்வளவிலும் ஒவ்வொரு செல் அணுவிலும் பல்வேறு உறுப்புகளின் செல் அணுக்களிலும் அந்த பதட்டங்கள் நிச்சயமாக தாக்குகின்றன. இவற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய என்னுடைய உடல் உறுப்புகளின் அசைவுகளும் நடுங்குகின்றன இதயம் படபடக்கும் பொழுது. இது தெளிவான ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்னை முழுமையாக ஆட்படுகின்றன. தலை முதல் கால் வரை, தோல் முதல் நாடி நரம்பு வரையிலும் அவ்வளவும் பாதிக்கப்படுகின்றன அல்லது இயக்கப்படுகின்றன. எந்த அளவுக்கு என்னுடைய மனதில் வேகம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய நடுக்கங்கள் அதிகமாகும். எந்த அளவுக்கு பொறுமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு உறுதியான இயக்கமாக இருக்கும். என்னுடைய உயிரோட்டம் என்னுடைய எண்ணத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. நான் எதை செய்ய விரும்புகின்றேனோ அதற்கு தகுந்த உயிரோட்டம். நான் தூங்கச் செல்கின்றேன் என்று இருக்கும்பொழுது அங்கு உயிரோட்டம் கிடையாது. நான் வேலை செய்ய வேண்டும் என்று இருக்கும்பொழுது உயிரோட்டம் ஆரம்பமாகின்றது. நான் இன்னும் அதிகமாக வேகமாக வேலை செய்ய வேண்டும் என்று இருக்கும்பொழுது இன்னும் என்னுடைய உயிரோட்டம் படபடப்புடன் அதிகமாகின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை உண்டு. அந்த எல்லைக்கு மேலாக போகும்பொழுது பதட்டங்களும் அதிர்வுகளும் இன்னும் அதன் காரணமாக உடல் நலக்குறைபாடுகளும் ஏற்படுகின்றன. என் உயிர் எனக்காக வேண்டும் என்று நான் விரும்பினால் என்னுடைய எண்ணத்தில் உயிர் வாழ வேண்டும் என்பது முதலில் விதைக்கப்படுகின்றது. அதை நம்பும் பொழுது உயிரோட்டம் இருக்கின்றது. அதனை நம்பிக்கை கொள்ள வழியில்லை என்று இருக்கும்பொழுது பதட்டமடைகின்றேன். நான் உயிர் வாழ மாட்டேன் என்ற ஒரு செய்தியை நான் அறியும் பொழுது, உயிர் வாழ வேண்டும் என்பது உங்களுடைய ஆத்மார்த்தமான எண்ணமாக இருக்கும் பொழுது, இந்த இரண்டும் வெவ்வேறு திசைகளில் இருக்கின்றன. உயிரோட்டம் தடைபடுகின்றது, மீண்டும் உயிரோட்டம் பிறக்கிறது, தடைபடுகின்றது, உயிரோட்டம் பிறக்கிறது, தடைபடுகின்றது. இது நடுக்கங்களாக இருக்கின்றன, முறையான இயக்கமாக இல்லை. இரண்டு வேறு விதமான எண்ணங்கள். உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளிலும் உயிரோட்டத்திலும் தடைகள் ஏற்படுத்துகின்றன, அதுவே வெளிப்படையாகவும் தோன்றும். நான் ஒருமித்த ஒரு மனிதனாக படைக்கப்பட்டிருக்கின்றேனே தவிர தனித்தனியான உறுப்புகளை கொண்ட வெவ்வேறு அமைப்புகளில் நான் வாழவில்லை. ஒவ்வொன்றும் அது அதற்கு எது விருப்பமோ அப்படி இயங்குவதில்லை. உங்களுடைய மனம் எதை கட்டளையிடுகின்றதோ அவ்விதமாகவே இயங்குகின்றது. நீங்கள் எந்த நாளும் சுகமாக வாழ வேண்டும் என்பது உங்களுக்கு அடிப்படையாக உங்கள் இறைவனால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு தேவை. ஆனால் நான் எப்படி வாழப்போகின்றேன் என்று முதலில் உங்களுக்கான கேள்வி ஏற்படுகின்றது. இறைவன் கூறுகின்றான், உங்களை நீங்கள் படைத்துக் கொள்ளவில்லை, உங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளவில்லை, உங்களுக்கு நீங்கள் பாலூட்டிக் கொள்ளவில்லை, உங்களுக்கு பசியை நீங்கள் ஏற்படுத்தவில்லை, உங்களுடைய கழிவுகளை நீங்கள் நீக்கிக் கொள்ளவில்லை, இவ்வளவும் உங்களுடைய உயிரோட்டத்திற்கு இன்னும் அதிகமானவையும் இருக்கின்றன. நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நிகழ்த்துவதில்லை, அவன் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். நாம் எண்ணம் கொள்வது அதற்கு விரோதமாக எண்ணம் கொள்ளும் பொழுது இறைவனுடைய காரியங்களில் நாம் தடையை ஏற்படுத்துகின்றோம். இந்த தடை தான் என்னுடைய சுகவீனங்களின் பலவீனங்களின் நோய்களின் அடையாளங்கள். அடிப்படையாக உங்களுடைய எண்ணம் சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பது மட்டும்தான். ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ உங்களுக்கு சுகமான சந்ததிகள் வேண்டும் என்று இறைவன் விதிக்கின்றான். ஞானமிக்க சந்ததிகள் வேண்டும் என்றும் இறைவன் விதிக்கின்றான். உங்களுக்கு எந்த குறையும் வைக்காத சந்ததிகள் உங்களுக்கு வேண்டும். எந்த துன்பமும் தீண்டாத சந்ததிகள் உங்களுக்கு வேண்டும். அதன் காரணமாக உங்களுடைய மனம் குளிர்மையடையக்கூடிய, கண் குளிர்ச்சியடையக்கூடிய அந்த சுகமான சந்ததிகள் உங்களுக்காக பெருக வேண்டும். இவை இறைவன் உங்களுக்காக விதித்திருக்கின்றான். இதை நாம் சிறு வயதிலிருந்தே உணர வேண்டும். நமக்கு அது ஊட்டப்பட வேண்டும். இது உன்னுடைய இறைவனிடமிருந்து உனக்காக அறிவிக்கப்பட்டுக்கூடிய ஒரு நற்செய்தி. ஆணோ பெண்ணோ இரண்டு பேருக்குமே இந்த சுகமான சந்ததி வேண்டும். குழந்தை இல்லை, சந்ததி வேண்டும். குழந்தைகள் ஞானமிக்க குழந்தைகளாக இருக்கும் பொழுது அது அழகான சந்ததிகளாக உருவாகும். மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பாக்கியம் பொருந்திய சந்ததிகளாக அது உருவாகும். வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமும் எந்த துன்பமும் இல்லாமல் சிறப்பான வாழ்க்கையை குடும்பம் சந்ததிகள் சம்பந்தமாக கண் குளிர்ச்சியுடன் வாழ வேண்டும். இதய கண் குளிர்ச்சியுடன் வாழ வேண்டும். இவை அனைத்துமே நமக்காக நம்முடைய இறைவன் நம்முடைய நெஞ்சத்தில் விதைக்கின்றான். இதை மறுக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றோமோ? அவ்விதமாக இல்லை. நான் எப்படியோ பிறந்தேன், வளர்ந்தேன், நானும் மரணிப்பேன், அவ்வளவுதான், அதற்கு மேல் வாழ்க்கை இல்லை என்று எண்ணுகின்றோமா? எது சரியான எண்ணம்? நிச்சயமாக நான் படைக்கப்பட்டது ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து நான் படைக்கப்படுகின்றேன். ஆனால் எப்பொழுது நாம் நமக்கு குழந்தை வேண்டும் என்று விரும்புகின்றோம் என்றால் திருமணமான பிறகு குழந்தை வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்கு முன்பாகவே உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் சந்ததிகளோடு வாழ வேண்டும். அழகான பாக்கியம் பொருந்திய, ஞானம் பொருந்திய சந்ததிகளோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கின்றான். அதனை நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நாம் இதனை ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனை வளர்ப்பது நீங்கள் அல்ல, அவற்றுக்கான ஞானங்களை அளிப்பது நீங்கள் அல்ல, அவற்றுக்கான உறுதியை கொடுப்பது, அறிவை பெறக்கூடிய சக்தியை கொடுப்பது நீங்கள் அல்ல. அந்த அறிவிலும் ஞானங்களிலும் அந்த சக்தியை பெறக்கூடிய வகையில் யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் விருப்பம் கொள்ளட்டும். யார் வாழ விரும்புகின்றார்களோ அவர்கள் விருப்பம் கொள்ளட்டும். இன்று முதலாக என்னுடைய நெஞ்சத்தில் ஒரு விதை விதைக்கப்படுகின்றது. அந்த விதையில் என்னுடைய உணர்வுகள் பெருக வேண்டும், அதனுடைய ஆற்றல் பெருக வேண்டும். இறுதியாக ஆண் வளர்ந்து வரும் பொழுது ஒரு கரு உண்டாகிறது. பெண் வளர்ந்து வரும் பொழுதும் வயதாகும் பொழுது, வயதுக்கு வரும் பொழுது கரு உண்டாகிறது. இந்த இரண்டு கருக்களும் உங்களுடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு கரு கொண்டீர்களோ அதை கொண்டுள்ள ஒரு சாரம்சமாக இருக்கும். எந்த நன்மையையுமே இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் அது இறைவன் விதைத்திருக்கின்றான், என் புறமிருந்து அது நிகழப்போவதில்லை என்பதை நாம் உறுதி கொள்ளும் பொழுது அந்த எண்ணம் தூய்மையாக இருக்கும். அதற்கான கரு உருவாகி வரும் பொழுது அந்த கருவில் எந்த விதமான பதட்டமும் இருக்காது, அவசரமும் இருக்காது. நிதர்சனமான இறைவனுடைய அந்த பாக்கியங்களில் அது அமைந்ததாக இருக்கும், அது அமைந்ததாகவும் இருக்கும். இந்த அமைப்பில் நம்முடைய ஒவ்வொரு கருவும் உருவாக வேண்டும். எண்ணத்தில் இருக்கக்கூடிய கரு உங்களுடைய கருவறைக்குள் அது அவ்வளவு அழகான சக்தியுடன் நிரப்பமாக அமைகின்றன. உங்களுடைய குழந்தையை அது வளர்ப்பதற்காக வேண்டி உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய கவலைகள், அந்த கவலைகளுக்கு உடையே அந்த கரு அந்த கேடுகளையும் கொண்டிருக்கின்றது. பலவீனமான அந்த இறைவனுடைய ஆற்றல், நாம் அதை சிதைத்துக் கொண்டிருக்கின்றோம். கவலையும் பயமும் உங்களுக்கு கூடாது என்பது உங்களுடைய இறைவனுடைய வாக்கு. எந்த நேரத்திலும் நாம் சம்பாதித்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கவலைகள் இருக்கின்றன. நாம் சம்பாதிக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கவலைகள் இருக்கின்றன. உதாரணமாக, நாளைய வாழ்க்கை பற்றிய கவலை, நான் என்ன செய்யப் போகின்றேனோ, எப்படி வாழப்போகின்றேனோ, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை பற்றியும் கவலை, என்னுடைய நிலைமை இப்பற்றிருக்கின்றது எப்பொழுது மாறும், நேற்றைய வாழ்க்கை பற்றியும் துக்கம், என்னுடைய நிலைமை என்றென்றைக்கும் மாறாமட்டிருக்கின்றது, ஏன் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது, துக்கம் இருக்கின்றது. இந்த துக்கத்துக்கெல்லாம் பின்னால் உங்களுக்கு உங்களை எதிர்ப்பு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அது அடிப்படை கரு அப்படி இருக்கின்ற அசையாமல் இருக்கின்றது. நீங்கள் கவலையும் கொள்ள வேண்டாம், பயமும் வேண்டாம், உங்களுடைய இறைவனிடம் ஒப்படையுங்கள். உங்களை படைத்த நிலையிலிருந்து அவன் மீட்டுவான். எந்த நிலையில் உங்களை படைத்தானோ, எந்த விதமான அப்பழுக்கம் இல்லாத நிலையிலிருந்து, அதே நிலையிலிருந்து மீண்டும் உங்களை துவக்குவான் என்பதை பற்றி நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் கருக்கொள்ளுங்கள். அது சத்தியமானது என்பதையும் உணருங்கள். உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு அழகான எண்ணமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நீங்கள் எண்ணக்கூடிய அந்த பாதைகளில் எண்ணங்கள் சிதறுகின்றன. அதன் காரணமாக உங்களுக்கு நிலையற்ற தன்மையும், பின்னர் உங்களுடைய வழிமுறையை அதிகமாக நம்பும் பொழுது பெரும் துயரங்கள் தான் எனக்கு காத்திருக்கின்றன என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். முன்னமேயே என்னுடைய அறிவை கொண்டு நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறைவனுடைய ஆற்றலை கொண்டு இன்னும் வாழப் பழகவில்லை. இறைவனுடைய ஆற்றல் என்னுடைய அறிவின் போக்கு. ஒவ்வொன்றுக்கும் நான் என்ன எண்ணம் கொள்கின்றேனோ அதை நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும், அது நிறைவேறியே தீர வேண்டும். அந்த எண்ணம் இறைவனிடமிருந்துள்ளதாக இருந்தால் அவன் உங்களுக்காக நிறைவேற்றுவான். உங்களுடையதாக இருந்தால் இறைவனுடைய வாக்குகளுக்கு நேர் விரோதமானது உங்களுடைய போக்குகள். உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களிலிருந்து எது உங்களுக்கு அறிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, கண்டதையும் கேட்டதையும், இதுதான் நமக்கு அறிவு. இதை கொண்டு நாம் ஒரு வழியை பின்பற்றுவோம். ஆனால் இறைவன் இந்த வழி அல்லாது புதிய வழியை படைப்பாளனாக இருப்பதன் காரணமாக உங்களுக்காக அவன் தோற்றுவிக்க இருக்கின்றான். இவற்றில் நீங்கள் எதனை சேர்த்திருப்பீர்கள்? இறைவன் படைப்பாளன் என்பது உண்மையானால் அவன் உங்களுக்காக படைக்க வேண்டும் என்று விரும்புவீர்களா, அல்லது நேற்றைய வாழ்க்கை வரையில் நான் எதனையெல்லாம் அறிவாக கொண்டிருக்கின்றேனோ அந்த பாதையில் நான் பின்னோக்கி செல்வேன்? வரும் காலம் என்று ஒன்று இருக்கின்றது, நிகழ்ந்த காலம் என்ற ஒன்று இருக்கின்றது, நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் என்று ஒன்று இருக்கின்றது. நிகழ்ந்த காலம் என்பது இறந்த காலம். என்னுடைய அறிவு அவ்வளவுமே இந்த மூச்சுக்கு முன்பாக நான் எவற்றையெல்லாம் அனுபவங்களாக கொண்டிருந்தேனோ அது மட்டும்தான். என்னுடைய அறிவு இறந்த காலத்தின் அடிப்படையை கொண்டது. இறைவனோ படைக்கும் ஆற்றல் கொண்டிருப்பவன். அவன் தன்னுடைய படைப்பை புதுமையாக படைப்பவன். தன்னுடைய படைப்பை அவன் காப்பி அளிப்பவன் இல்லை. எனவே அவன் படைப்பாளனாக இருக்கின்றான். ஒவ்வொரு படைப்பும் புதிதாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக இருக்க வேண்டும். இது உங்களுக்காக இறைவன் அளித்திருக்கக்கூடிய ஒரு சத்திய வாக்கு. புதுமையான நாளாக இருக்க வேண்டும், அழகான நாளாக இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் என்ன என்பதை பார்க்கக்கூடிய அளவுக்கு விசேஷமாக. நமக்கு ஒரு பரிசு பொருள் வந்தால் எப்படி நாம் காத்திருப்போமோ, அதே போன்று அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்று ஒவ்வொரு படைப்பையும் நாம் அவ்வளவு அழகாக எதிர்பார்க்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் நம்முடைய மனதில் அமைத்திருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் அவற்றை நீங்கள் ஒரு உருவமாக காணாமல் சிறந்த ஒரு வாழ்க்கையாக அமைய இருக்கின்றது என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கும் பொழுது, அதற்குரிய விளைச்சல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, இதுதான் என் இறைவன் நேற்று எனக்கு விதித்தது, இதுவரை நான் எதிர்பார்த்தது இதுதான் என்பதை நீங்கள் அதோடு இணைத்து உங்களுடைய எண்ணங்கள் நிகழ்கின்றன என்பதையும் நீங்கள் அறிய முடியும். உங்களுக்குள் படைக்கும் சக்தி இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அழிக்கும் சக்தியை தவிர கிடையாது. ஏனெனில் என்னுடைய அறிவு கடந்த கால வாழ்க்கையினுடைய பதிவுகள், வேறு எதுவுமே கிடையாது. இறந்த காலம் நிகழ்காலத்திற்கு வர முடியாது, வருங்காலத்தில் அது தடையை காட்ட முடியாது. இருந்தாலும் நாம் இறந்த காலத்திற்குள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம், நம்முடைய அறிவின் பதிவுகளின் பக்கம் செல்லப்படும். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், அவனன்றி அணுவும் அசையாது. நீங்கள் விரும்பக்கூடிய அழகின் பக்கம், வாழ்க்கையின் பக்கம், வாழ்வாதாரங்களின் பக்கம், உயிரோட்டத்தின் பக்கம் ஒருபோதும் நீங்கள் அசையக்கூட முடியாது. உங்களுடைய அறிவை கொண்டு, நேற்று வரையில் நிகழ்ந்த நிகழ்வுகளின் பதிவுகளை கொண்டு, அதில் ஒரு வழியை அமைத்துக் கொண்டு நான் செல்லும்பொழுது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன், அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். இறைவன் அறிவித்ததோ சுகமான வாழ்க்கையில் நிரந்தரமாக நீங்கள் வாழுங்கள். எந்த எண்ணத்தை நாம் இப்பொழுது கைகொள்வோம்? நான் உயிரோடு வாழ்வது என் எண்ணத்தின் அடிப்படையை கொண்டது. நான் வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது வாழ்கின்றேன். ஒரு கடுமையான நோய் வந்துவிட்டது, நான் வாழ விரும்புகின்றேன், அது எனக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு சத்தியம். அப்படியென்றால் என் உறுப்புகளில் எங்கெல்லாம் நோய் இருக்கின்றதோ அந்த நோய்கள் நீங்க வேண்டும். டாக்டர்களிடம் செல்கின்றேன், நான் குணமாக்குகின்றேன். எந்த உறுப்பில் நோய் இருக்கிறதோ அந்த உறுப்பில் உள்ள நோயை நீக்க தெரியாத நிலையில் அந்த உறுப்பை வெட்டி எடுத்து விடுகின்றார்கள். அந்த உறுப்பு அங்கு கிடையாது. இது படிப்படியாக உங்களை அங்கஹீனமாக ஆக்கக்கூடிய ஒரு செயல். அங்கு உங்களுடைய உறுப்பு ஒன்று பலியாகிறது. கண்கள், காது, மூக்கு, வாய், தோல் இவை அனைத்துமே உள்ளுறுப்புக்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய இதயங்கள், உங்களுடைய நுரையீரல்கள், உங்களுடைய குடல்கள், ஜீரண உறுப்புகள், கல்லீரல், சிறுநீரகம் அனைத்துமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன தவிர தனித்தனியாக இயங்குவதில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு உறுப்பு வெட்டப்பட்டு விட்டது என்றால் எவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்படுகின்றது, எவ்வளவு பெரிய தடை ஏற்படுகின்றது, எவ்வளவு பெரிய பாதாளம் அங்கு ஏற்படுகின்றது, அதுக்குரிய அந்த கனெக்ஷன் தொடர்பு இல்லாததன் காரணமாக. ஒரு உறுப்பு கூட வெட்டப்படக்கூடாது என்பது உங்களுடைய இருதயத்தில் இப்பொழுது அமைய வேண்டும். இந்த அமைப்பு உங்களை அழகான பாதையில் வழிநடத்துகின்றது. ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் ஒரு பாதை அமைகிறது இறைவனிடமிருந்து. விலங்குகள் இருக்கின்றன, மரங்கள் இருக்கின்றன, இவை அனைத்துக்குமே இறைவன் அவற்றை உருவாக்குகின்றான், அவற்றை வளர்க்கின்றான், அவற்றில் காய்களும் பூக்களும் பழங்களும் உருவாகின்றன. அதே போன்றே விலங்குகள் இறைவனுடைய அறிவிப்பின்படி அவை செல்கின்றன, அவ்வளவுதான். நாம் தூங்கும் பொழுது எவ்விதமாக நம்முடைய உடல் உறுப்புகள் அமைந்திருக்கின்றன? நம்முடைய மனதையும் நம்முடைய ஆன்மாவையும் அவ்வளவையும் இறைவன் கிரகித்துக் கொள்கின்றான். தூக்கத்தின் போது நாம் அங்கு ஒரு பிணமாக கிடைக்கின்றோம், நடைப்பிணமாக. இப்பொழுது ஒவ்வொரு விஷயமும் தூய்மையாக்கப்படுகின்றன. நம்முடைய எண்ணம் அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்ததே அந்த உறுப்புகளில் அவை அனைத்தும் நிசப்தமாக ஒன்றொன்று மீண்டும் இயங்க ஆரம்பிக்கின்றன. மறுநாள் எழுந்திருக்கும் பொழுது ஒரு அழகான உணர்வு, புது உணர்வும் புத்துணர்ச்சும் புது பொடிவும் கொண்டு நாம் எழுந்திருக்கின்றோம். இதற்கு காரணம் இறைவன் நம்முடைய ஆன்மாவையும் மனதையும் கைப்பற்றும் பொழுது எந்த எண்ணமும் இறைவனுடைய காரியத்திற்கு இடையூறாக இல்லை. அதிர்வுகள் நீக்கப்பட்டு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு தொடர்புகள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் அழகானவரை இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் மறுநாள் எழுந்திருக்கின்றோம் புதிய உற்சாகத்துடன். இது புது வாழ்க்கை. இந்த நிமிடம் முதலாக இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், எழும்பொழுது உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். இறந்த கால வாழ்க்கையில்தான் வாழ்வேன் என்று நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த அறிவிலிருந்தும் அழிவிலிருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுக்காக இரவு என்று வந்தது, அதில் நான் உங்களை சீராக்கினேன். பகல் என்று வருகின்றது, உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அதை துண்டாடப் போகின்றீர்கள். உங்களிடம் வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு உங்களுக்கான இந்த விடுதலை படைத்தது யார்? பின்னர் அதில் உங்களை வாழ வைப்பவன் தன் மீது உங்களை வாழ வைக்க கடமைப்பட்டிருக்கின்றானா அல்லது நீங்களாக வாழ்ந்து கொள்கிறேன் என்று உங்களை விட்டுவிடுகின்றானா? நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் நாம் வாழ வேண்டும் என்று. உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள உங்களால் முடியாது. உங்களுடைய எண்ணங்களின் சீர்குலைவை, அது பெரும் பதட்டத்திலும் பெரும் துடிப்பிலும் உங்களுடைய இருதயமே நின்று போய்விடுமோ என்ற அளவுக்கு அச்சமும் கலவரமும் குழப்பங்களும் ஏற்படும் பொழுது நீங்கள் உங்களை சீர்படுத்திக் கொள்ள முடியாது, உங்களுடைய எண்ணங்களை சீரமைக்க முடியாது, உங்களுடைய மனதை அமைதியாக்கிக் கொள்ள முடியாது. இந்த அமைதி வேண்டுமா, உங்களுடைய எண்ணங்கள் வேண்டுமா? இந்த எண்ணங்கள் அவ்வளவு அடைய வேண்டும், அமைதி வேண்டும் என்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்காக கற்பிக்கப்படுகின்றது, நம்முடைய இதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைதி வேண்டும், உங்களுடைய காரியங்கள் என்னாகும் அது கிடக்கட்டும், அதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு அமைதி வேண்டும். இரவு நேரம் வருகின்றது, இப்படி உங்களுடைய காரியங்களுடைய நிலை என்ன, அதை கீழே கெட்டு போகட்டும், எனக்கு தூக்கம் வேண்டும். பகல் நேரங்களில் அமைதியும் இரவு நேரங்களில் ஓய்வும் உங்களுக்காக விதிக்கப்பட்டது. உங்களுடைய எண்ணங்களின் அடைக்கடிப்பின் காரணமாக அவற்றை சிதைக்க வேண்டாம். உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளிலும் உங்களுடைய வெளியுறுப்புகளிலும் அவற்றுடைய பிரதிபலிப்புகள் பெரும் பாதிப்புகளாக அமையும். இதனை நோய் என்பீர்கள். இந்த நோய்களுக்கு மருத்துவம் கிடையாது என்பதை அறிவோம். எந்த உறுப்பு உங்களுக்காக கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றத நினைக்கிறீர்களோ அந்த உறுப்பிலிருந்து நோய்களை நீக்க முடியாது, மாறாக அந்த உறுப்பை நீக்க வேண்டும். எந்த அளவுக்கு மருத்துவத்தினுடைய அறிவீனம் இருக்கின்றது, எந்த அளவுக்கு அறியாதவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த மருத்துவர்கள் தங்களை சிறப்பான மருத்துவர்கள் என்று தங்களுக்கு தாங்களே பட்டம் சுட்டி கொண்டு உங்கள் முன்பாக வருகின்றார்கள், நீங்களும் இவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் என்று கேட்கின்றீர்கள். அவர்களிடம் நோய்க்கான காரணம் என்ற கேளுங்கள். நோய்க்கான காரணத்தை கண்டுபிடித்து விட்டோம், நோய்க்கான காரணத்தை நீக்குங்கள், நோய் நீங்கும். இது நாம் இறைவனால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செவ்வையான பாதை. அந்த நோய்க்கான காரணத்தை நீக்கிவிட்டால், அந்த அறிவு இருந்தால் எதுக்காக உறுப்பை நீக்க வேண்டும்? ஆபரேஷன், இம்மிடியேட் ஆபரேஷன் பண்ணலன்னு சொன்னால் அவங்க உயிரே போயிடும். இறைவன் உங்களுக்காக உறுப்புகளையும் உயிரோட்டத்தையும் படைத்தான். இது நோய் தீர்க்க முடியாது என்று மனிதர்கள் சொன்னதை உங்களுடைய அறிவாக ஏற்றுக்கொண்டீர்கள். இறைவனோ, நீங்கள் சுகமான வாழ்க்கையில் வாழ வேண்டும், இந்த நோய்கள் நீங்க வேண்டும், இனியும் நோய்கள் தொடரக்கூடாது, இவற்றை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த அறிவிப்பை நாம் கவனிக்காதன் காரணமாக இறைவன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை நான் கவனிக்க தவறினேன். உள்ளத்தில் பேசக்கூடிய அந்த வார்த்தை அழகானது, இதுதான் சத்தியமாக எனக்கு வேண்டும், நோய்கள் நீங்க வேண்டும், உறுப்புகள் வேண்டும். இவர்கள் நோய்களை நீக்க முடியாது, உறுப்புகளை நீக்கிடுவோம், உங்கள் உயிர்களை காப்பாற்றுகின்றேன். அந்த உறுப்பை நீக்குவதன் காரணமாக நீங்கள் உயிர் காப்பாற்றப்படுவீர்கள். இமீடியட் ஆபரேஷன் பண்ணலன்னு சொன்னால் உங்களுடைய உயிர் போயிடும், அப்படித்தானே நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். உலக மக்கள் அவ்வளவு பேரும் ஆம் என்று செயல்படுவதன் காரணமாக நாமும் ஆம் என்று செயல்படுகின்றோம். இந்த உலக மக்கள் அவ்வளவு பேரும் உங்களை வாழ்விப்பார்களா? இல்லை. ஆனால் உங்களுடைய கடவுள், உங்களுடைய இறைவன், உங்களுடைய இறை சக்தி, உங்களுடைய இறைவன் அறிவிப்பு சத்தியமானது, உண்மையானது. மனிதர்களால் முடியாத ஒரு காரியம் அங்கு ஒரு எண்ணமாக விதைக்கப்படுகிறது என்றால் அதை படைப்பாளனை தவிர வேறு யார் அந்த எண்ணத்தை உருவாக்க முடியும்? சுகமான எண்ணம், அழகான எண்ணம். எந்த மனிதனும் எனக்கு எந்த விதமான துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது, நான் சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்காக, அந்த எண்ணத்தை இறைவன் தான் அமைத்தான். எப்படி நாம் கூறுகின்றோம், இறைவன் தான் இதை அமைத்தான் என்று? நாம் எப்பொழுது கடும் துன்பத்திற்குள்ளாகின்றோமோ அப்பொழுது நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். கடுமையான துன்பத்திற்கு உண்டாகும் பொழுது நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம், நன்மையை நாடி. நாம் இறைவன் பக்கம் திரும்புவதற்கு முன்பாக உங்களுடைய கஷ்டத்தினுடைய ஆரம்ப தினத்திலிருந்து இவ்வளவு தாங்க முடியாத நிலைமைக்கு வரும் வரையில் அந்த ஆரம்ப தினத்திலிருந்து நீங்கள் சுகமாகுங்கள் என்ற ஒரே வார்த்தை தான் கடைசி வரையில். நாம் சுகமாக வேண்டும் என்ற எண்ணத்தை மேற்கொள்ளும் பொழுது இனியும் இந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த கஷ்டங்களும் வரக்கூடாது என்ற விதையை கொண்டுதான் ஆரம்பிக்கின்றான். இது யாரால் முடியும்? இது அழகான வார்த்தையா இல்லையா? ஏன் நாம் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவில்லை என்றால், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை இறைவன் தான் அமைத்துக் கொண்டிருக்கின்றான், அவன் எனக்கு இவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றான் என்பதை நாம் அறியத் தவறுகின்றோம். அவனை கொண்டு போய் மசூதிகளில், சர்ச்சுகளில், கோயில்களில் தள்ளிவிடுகின்றோம், இங்கு இருக்கக்கூடாது என்று. பூசாரிகள் இதனை கற்றுக் கொடுத்தார்கள், மடாதிபதிகள் கற்றுக் கொடுத்தார்கள், இமாம்கள் முஸ்லீம்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள், பாதிரிமார்கள் கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள், உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் கிடையாது. உள்ளம் பெரும் கோவில் என்று அறிந்திருந்த போதிலும் அதை விட்டும் வெளியேற்றினார்கள், கடவுளை வைத்து தாங்கள் வியாபாரம் செய்வதற்காக. இந்த பூசாரிகளிடமோ இமாம்களிடமோ பாதிமர்களிடமோ செல்லும் பொழுது உங்களுக்கும் கடவுளுக்கும் கனெக்ஷன் கிடையாது, என் மூலமாகத்தான். நாம் இப்பொழுது மனிதர்களை வணங்க தலைப்பட்டு விட்டோம். நாம் அதற்குள் மனிதர்களை பின்பற்றுவதன் காரணமாக நிறைவிக்கப்பட்டு விட்டோம். நம்முடைய பாதை மாறுகின்றது. மனிதர்கள் உங்களுக்கு வாழ்க்கையை அமைப்பார்கள். ஆனால் இங்கு பெரும் துன்பங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் கோயில்களுக்குள் போக முடியாத நிலையில் கண்ணை மூடுவீர்கள், உள்ளத்தில் வேண்டுவீர்கள் கடவுளை காப்பாற்று என்று வாய்க்கூட சப்தம் வராது, உள்ளுக்குள் அமைதியாக விடுகின்றீர்கள். அங்கேயே நீங்கள் ரகசியமாக பேசுகின்றீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் துக்கத்தின் காரணமாக பேச்சுக்கள் வராது. மற்ற மனிதர்கள் உதவி செய்ய மாட்டார்கள், முடியாது என்பதை அறிந்திருந்தும் அதன் காரணமாகவும் என் சத்தங்கள் அடங்கிவிட்டன என்று சத்தங்களை பிறர் கேட்க வேண்டிய அவசியமில்லை, உள்ளத்தில் தங்குகின்றன. இப்பொழுதுதான் உங்களுக்கு சுகமாக ஆரம்பிக்கிறது. மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கின்றது உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது. கோயில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் நீங்கள் போகும்பொழுது அங்கு கடவுள் இருக்கின்றான், அல்லாஹ் இருக்கின்றான், ஜீசஸ் இருக்கின்றான். அங்கு போய் உங்களுடைய பிரார்த்தனையின் போது பெரும் கஷ்டத்தில் இருக்கும்போது கண்ணை மூடிக்கொண்டுதான் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தெரியும், கண்ணை திறந்து பிரார்த்தனை செய்ய முடியாது. அங்கு உங்களுடைய உள்ளத்தின் இறைவன் மூடுகின்றான். என் பக்கம் திரும்பு, எதனையும் பார்க்காதே. உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளும் உனக்கு உதவாது. பிரார்த்தனையின் போது நான் மட்டும்தான், என் பக்கம் திரும்புமாறு இறைவன் அறிவிக்கின்றான். ஆகவே கண்களை மூடுகின்றோம், உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றோம். அங்கு நமக்கு அமைதி கிடைக்கின்றது. முதல் வாக்கு இறைவனிடமிருந்து நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது முதலாவது வாக்கு இறைவனிடமிருந்து நீங்கள் அமைதியடையுங்கள். அவ்வளவுதான். அமைதிக்கு நிகராக ஒரு வாழ்க்கை உங்களுக்காக ஆரம்பம் ஆகப் போவதில்லை. அமைதி கிடைக்கும் பொழுது அந்த வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவனைத் தவிர கதி இல்லை. அவ்வளவுதான். இதுதான் கும்பிடுதலுக்கான அடையாளமும். அவன் ஒருவனைத் தவிர கதி இல்லை. அவன் ஒருவனைத் தவிர என்னிடம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. இவ்வளவு சுகமான பேச்சுக்கள், எதனை நான் பிரார்த்தனையாக ஆக்குகின்றேனோ அது ஏற்கனவே என்னுடைய மனதில் இருக்கின்றது. அதிலிருந்து தான் பிரார்த்தனை அமைக்கின்றேன். அந்த மனதில் அந்த பிரார்த்தனை அமைத்தது யார்? அது பிரார்த்தனையாக அல்ல, வாக்காக அமைந்தது, இறைவனுடைய ஆசீர்வாதமாக அமைந்தது. இதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கவனித்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய உள்ளமானது வீணுக்காக படைக்கப்படவில்லை. அது உங்களுடைய இறைவனுடைய இருப்பிடம், இறைவனுடைய வாக்குகளுடைய இருப்பிடம். இறைவனுடைய இருப்பிடம் என்பது சொல்லும்போது அவனுடைய வாக்குகளின் இருப்பிடம். அந்த வாக்குகள் உங்களுக்கு தவறாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு மூச்சிலும் நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு இது அழகான பாதை. எங்கள் இறைவனை எங்களுடைய உள்ளத்திலிருந்து எங்களை வெளியேற்றாதிருப்பாயாக. அதாவது உன்னுடைய நெருக்கத்திலிருந்து எங்களை வெளியேற்றிடாதிருப்பாயாக. வெளியேற்றுமாறு எந்த புறத்தில் இருக்கக்கூடிய சக்தியும் கெட்ட சக்தியும் எங்களை தீண்ட வேண்டாம். மனிதர்கள் எங்களை நெருப்பின் பக்கம் அழைக்கின்றார்கள். நீயோ எங்களை குளிர்ச்சியின் பக்கம் அழைக்கின்றாய், அகக்குளிர்ச்சியின் பக்கம், சுகமான வாழ்க்கையின் பக்கம் அழைக்கின்றாய். எங்கள் இறைவனே, உள்ளத்தோடு இணைந்த வாழ்க்கையை எங்களுக்கு அமைப்பாயாக. இனி நமக்கு மசூதிகளோ சர்ச்சுகளோ கோயில்களோ பூசாரிகள் அமைத்த அந்த கூடங்களுக்குள் நாம் செல்ல மாட்டோம். உள்ளத்தில் நாம் நிலைத்து நிற்போம். சத்தியமான வாக்குகள் அனைத்தும் உள்ளத்தில் தான். நான் எதனை பிரார்த்தனையாக ஆக்கின்றேனோ அதனை உங்களுடைய மனதில் இதுதான் உங்களுடைய பிரார்த்தனை என்று அறிவிப்பது இறைவன் தான். அதன் பிறகுதான் நாம் உணர்கின்றோம் என்னுடைய தேவை இது என்று. அங்கு அமைத்தது யார்? என் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஒரு வார்த்தை தான். ஒவ்வொரு சுகமான செய்தியையும் நான் உணரும் பொழுது வாயில் சொல்லாதீர்கள். பிறர் கேட்கக்கூடாது, கேட்டாலும் அவர்களால் உதவி செய்ய முடியாது. உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு உதவாது உங்களுக்கு நன்மை செய்வதற்கு. நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட உங்களுடைய நட்புகள் உங்களுக்கு உதவாது. பணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பேரம் பேச முடியாது, எனக்கு சுகம் கிடைக்குமா என்று. உங்களுடைய அவ்வளவு வழிமுறைகளும் நிர்மூலமாக்கப்பட்டுவிட்டன. பணத்தை கொண்டு உங்களுடைய சுகத்தை அடைய முடியாது, உறவுகளை கொண்டும் உதவி பெற முடியாது, நட்புகளை கொண்டும் பாதுகாப்பும் இல்லை. இனி உங்களுக்கான என்ன வாழ்க்கை பாக்கி இருக்கின்றது? ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் நீங்கள் அனுபவிக்க வேண்டுமே தவிர வேறு எவரும் அனுபவிக்க முடியாது. அத்தியாயம் 2:254. உங்களுடைய தேவைகளை நீங்கள் உங்களுடைய நெஞ்சங்களில் கவனிக்கின்றீர்கள். சுகம் 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 இவற்றை தேவை எதுவும் கிடையாது. எந்த நேரமும் எக்காலத்திலும் சுகமாக வாழ வேண்டும். அந்த மனம்தான் சுகத்தில் வாடுகின்றதே தவிர உங்களுடைய உடல் இல்லை. இந்த சுகத்தினுடைய பிரதிபலிப்பு உங்களுடைய உடலின் அந்த கிரகிக்கும் சக்தியாக மாறுகின்றது. சுகத்தை அவ்வளவும் கிரகிக்கும் சக்தியாக மாறுகின்றது. மனதில் இருக்கக்கூடிய ஒரு வேதனை, வெளியில் எவ்வளவு சுகமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த வேதனை நீங்கினால் தவிர இந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது, கிரகிக்க முடியாது. நம்பிக்கை கொண்டவர்களே, சுகமான வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது ஆனால் வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இந்த விருப்பம் நம்பிக்கையாகிறது. சூழ்நிலைகள் உங்களால் உருவாக்க முடியாது. அப்படியே சூழ்நிலை அழகாக இருந்தாலும் மனதிற்குரிய வேதனை நீங்கினால் தவிர அந்த மனம் இந்த சுகத்தை கிரகிக்க முடியாது, உடலும் அதனுடைய அழகில் லயிக்க முடியாது. அகமும் புறமும் சேர்ந்து இயங்க வேண்டும் உங்களுடைய சுகமான வாழ்க்கைக்கு. இந்த சுகமான வாழ்க்கையை இப்பொழுது நீங்கள் விரும்புகின்றீர்கள். எலெக்ஷன் வந்திருக்குது, அரசாங்கங்கள் மாறப்போகின்றன அல்லது அதே அரசாங்கம் வரப்போகின்றது. இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், உங்களுக்கான அரசன் யார் என்று. உங்களுக்காக வானங்களிலிருந்து மழையை கொண்டு வருபவன் யார், அதிலிருந்து அவ்வளவு பாக்கியமிக்க விளைச்சல்களையும் உங்களுக்காக உருவாக்குபவன் யார், உங்களுடைய காற்றை உங்களுக்காக தூய்மையாக்குபவன் யார், உங்களுக்கான பழச்சோளங்களையும் சோலைகளையும் பூங்காவனங்களையும் நீருட்டுகளையும் கொண்டிருக்கக்கூடிய வளமான மண்ணாக உங்களுடைய சுற்றிலும் இருக்கக்கூடிய இயற்கை சுகமான குளிர்ச்சியான இயற்கையாக உங்களுக்கு அமைப்பவன் யார், இவ்வளவு நான் வைத்திருக்கின்றேன் வேண்டும் என்று. யார் உங்களுக்காக நீங்கள் நோட்டு போட்டீங்களா, அவங்க வந்து எல்லாம் செய்யப்படான்னு நினைக்கிறீங்களா? இப்போ தண்ணி இல்லை, யார் தண்ணி தருவேன்னு சொல்ல முடியும்? தண்ணி இல்லைங்கும் போது உங்களுக்கு நாடு ஏது, பூமி ஏது, அதன் மீது புற்புண்டுகள் கூட இல்லாத நிலையை காண்டாக்கிவிட்டால் அவனைத் தவிர கதியில்லை என்று திரும்புவீர்களே? இப்பொழுது திரும்புங்கள். ஆட்சி யாரிடம் போகப் போகிறது என்று நினைக்காதீர்கள். என் இறைவனே, உன்னை தவிர கதியில்லை என்று திரும்புங்கள். எங்களுக்கு நல்லாட்சியை நீ கொடு. இது பயபக்தியின் அடையாளம். இதற்கு மேல் நாட்டை குட்டிச்சுவராக ஆக்க முடியாது, மனிதர்களை பறவைக்கலைகளாக ஆக்க முடியாது. பதர்களை போன்று நம்மை ஆட்சி செய்யக்கூடிய இந்த மனித கூட்டங்களிடமிருந்தும் எங்களை நீ பாதுகாத்துக்கொள். இப்பொழுது என்ன நடக்கும் என்றால், உங்களுக்காக நீரோட்டங்கள் அதிகமாகும், உயிரோட்டமுள்ள உங்களுடைய சூழ்நிலைகள் அதிகமாகும், உங்களுக்கான விளைச்சல்கள் பெருகும், உங்களுக்கான காய்கறிகள், உங்களுக்கான மாமிசங்கள், உங்களுக்கான விளைபொருட்கள், விளையக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் அவ்வளவும் மடிந்திருக்கும். அதை யாரும் அறிந்து செல்ல முடியாது, விலை பேசவும் முடியாது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு மேலாக உங்களுடைய ரோடுகளில் உங்களுடைய வீதிகளில் சிதறி கிடக்கும். என்ன வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் என்று இதனை இறைவனால் நிறைவேற்ற முடியுமா, முடியாதோ? இனி உங்களுடைய அரசன் இறைவன் ஒருவனைத் தவிர நாம் இதுவரைக்கும் வச்சிட்டிருந்தோமே இந்த மாதிரி அரசாங்கங்கள் மாறி மாறி வரக்கூடியவை, இவற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோமே, பேசுவதற்கு நமக்கு ஆகுமா? எங்கு இறைவன் கூறுகின்றான், தண்ணீர் பஞ்சம் வந்து கொண்டிருக்கின்றது, உணவு பஞ்சமும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரங்களை விட்டும் வீடுகளை விட்டும் நாடை விட்டும் குடி பெயர வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளான பிறகு என்னை அழைப்பீர்களா? இப்பொழுதா அகதிகளாக நீங்கள் செல்லக்கூடிய அந்த நேரத்திற்காக நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? இப்பொழுது நீங்கள் விருப்பங்கள். 23ஆம் தேதி ரிசல்ட் வருது, அதை பார்க்காதீங்க. இறைவன் ஒருவன் இப்பொழுது உங்களை அறிவித்து விட்டான் சுகமான வாழ்க்கை உண்டு. எது வேண்டும்? என் இறைவனே, நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், நாங்கள் உன்னை ஏற்றுக்கொண்டோம், உன்னை தவிர கதியில்லை, அவ்வளவுதான் இறைவன் விரும்புவது உங்களிடமிருந்து. இனி நான் ஒருவன் போதுமானவன். இந்த உணவுக்கு உணர்வு உண்டு. இதுவரைக்கும் நாம் சாப்பிட்டுட்டு இருந்த ஒவ்வொரு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணீரும், ஒரு பருக்க உணவும் உணர்ச்சிகளை கொடுத்து கொண்டிருந்தது. அமைதிக்கு பதிலாக அமைதி குறையக்கூடிய அவ்வளவு கெட்ட எண்ணங்களையும் கொடுத்து கொண்டிருந்தது. நாம் அதோகதிதான் என்று நினைக்கூடிய அளவுக்கு இப்பொழுது இறைவனுடைய வாக்கு நம்பிக்கை கொள்ளுங்கள். இது வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், அந்த விருப்பத்தை என் இறைவனே உன்னிடமே ஒப்படைக்கின்றேன், நான் எப்படி இதனை நிறைவேற்றிக் கொள்வேன் என்ற அந்த எண்ணம் வந்துவிடும். அதனை உங்களுடைய மனதில் வைத்திருக்கும் பொழுது, இது வேண்டும் என்றும் என்று விரும்பும் பொழுது, உங்களுடைய போக்குகளில் நீங்கள் உங்களுடைய மனதை செலுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். இதன் காரணமாக நஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும். அந்த நிமிடமே என்னிடம் ஒப்படையுங்கள், என் நிறைவினை ஒன்றும் ஒப்படைத்து விட்டேன். இனி எனக்காக எந்த விருப்பத்தை அமைத்தாயோ அப்படியே ஒன்றும் ஒப்படைத்து விட்டேன், இனி எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை, நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு குற்றமில்லை. நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள்களின் மீது கவனமாக பாதுகாப்பவன் இறைவன் ஒருமனை தவறில்லை. நாமோ நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளின் மீதும் அதற்கு துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவோம். இறைவன் அப்படியாக இல்லை, இன்னும் அதிகமாக கொடுப்பவன். யார் தன் மீது பொறுப்பை படுத்துகிறார்களோ அவர்கள் இறைவன் நேசிப்பனாக இருக்கின்றான். உங்களுடைய மக்கள் யாரும் இதற்காக பல்வேற்றுக் கொள்ள முடியாது. ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் ஒவ்வொருவரையும் விசாரித்துக் கொள்கின்றீர்கள், எப்படி நாம் நாளைய வாழ்க்கையை அமைக்கப் போகின்றோம் என்று. உங்களிடம் வழியே கிடையாது என்று தெரிந்த பின்னரும் மற்ற தேசங்கள்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும், உணவுக்காக வேண்டி உணவு இல்லைன்னு சொன்னோம், அவ்வளவு. உங்களுடைய பணம் உங்களுக்கு உதவாது. எப்பொழுது உணவும் தண்ணீரும் இல்லையோ உங்களுடைய பணம் உதவாது, உங்களுடைய வீடுகள் உதவாது, உங்களுடைய தொழில்கள் உதவாது. உங்களுடைய உயிர் மட்டும்தான் உங்களுக்காக அங்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரியப்படுவீர்கள். அந்த உயிர் அவன் கையில். இந்த உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விளைச்சலும் இந்த பூமியில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இப்பொழுது என்ன கூறுகின்றான், வேதங்களும் நட்பும் உறவுகளும் உங்களுக்கு உபயோகமில்லாத அந்த நாள் வருவதற்கு முன்பாக. அத்தியாயம் 2 வசனம் 254. அந்த நேரம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா, நெருங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? இன்னமும் ஏன் அச்சம் வரவில்லை? நான் உங்களுக்கு எந்த அநியாயமும் செய்யவில்லை. இறைவன் கூறுகின்றான், வருவதற்கு முன்பாகவே நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை தவிர உங்களுக்கு கதி இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அவற்றை உங்களுக்குள் பேசிக்கொண்டும் இருக்கின்றீர்கள். அவனன்றி அனுபவம் அசையாது என்று. அப்படி இருக்கும்பொழுது எப்படி உங்களுடைய அரசாங்கங்களையும் உங்களுடைய மனிதர்களையும் நீங்கள் நான் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டம் மிக்க வாழ்க்கைக்கு அவர்களை நம்புவீர்கள்? அவர்களுடைய உங்களுடைய எண்ணத்தையும் விருப்பத்தையும் அவர்களிடம் ஒப்படைக்கின்றீர்கள். அவ்வாறல்ல, என்னிடம் ஒப்படையுங்கள். நான் வேறு எங்கோ இல்லை, உங்களுடைய இருதயத்தோடு நான் கலந்திருக்கின்றேன். அந்த இருதயத்தில் நல்ல வார்த்தைகளும் நான் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அழகான ஞானங்கள், ஆசீர்வாதங்கள், மிக அழகான வாழ்க்கைக்காக வேண்டி உங்களுக்காக நான் அறிவித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு அதே நேரம் என்னிடம் ஒப்படையுங்கள். பிரார்த்தனை என்பது நாம் இறைவனிடம் ஒப்படைக்கின்றோம் நம்முடைய தேவைகளை. இதுதானே பிரார்த்தனை? அந்த தேவையை அறிவித்தவனே நான் தான். என்னிடம் ஒப்படைக்கின்றீர்கள், முழுசாக ஒப்படைக்கணுமா அல்லது பாதியில் நான் வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணுமா? பேருக்காக அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு மிச்சத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு போகணுமா? அவனிடம் ஒப்படைத்து விட்டு இப்பொழுது அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் இதுவரைக்கும் சம்பாதித்தது உங்களுக்கு கேடுகளை தேவையில்லை. அந்த கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமுதாயமாக ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே தண்ணி கிடையாது. எல்லோருமே வறட்சியின் பிடியில் சிக்க இருக்கின்றோம். பயம் வேண்டும். இப்பொழுது இந்த நிலை வேண்டாம் இறைவனே என்று நீங்கள் அவனிடம் திரும்புங்கள், அவனிடம் ஒப்படையுங்கள். ஒப்படைப்பது என்பது அவன் கொடுத்ததை அப்படியே ஒப்படைத்து விடுங்கள். தன்னிடமும் தனக்கு ஆதாரம் செய்யக்கூடிய வகைகள் இருக்கின்றன, வழிகள் இருக்கின்றன என்று எண்ண வேண்டாம். சுகமான சூழ்நிலைகளில் தான் உங்களுடைய உயிரோட்டம் இருக்கின்றதை தவிர உங்களுக்கு பாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உயிரோட்டம் இல்லை. வானங்களையும் பூமியையும் வீணுக்காக படைத்ததாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனாலும் இப்பொழுது இறைவன் முதலில் அறிவிக்கின்றான், உங்களுடைய நட்பு, உங்களுடைய உறவுகள், எந்த பேதங்களும் உங்கள் பணத்தை வைத்து கொண்டு செய்ய முடியாது. இறைவனுடைய காரியம் நிறைவேறும் பொழுது அந்த நாளில் இறைவனை அழைப்பீர்கள். அந்த நாள் வருவதற்கு முன்பாக இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றது, உங்களுடைய அரசாங்கங்கள் உங்களுக்கு உதவாது. எவ்வளவு இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் சரி, இயற்கையின் சீற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி, அந்த இயற்கையின் சீற்றங்களின் போது மனிதர்களுக்கு உதவுகிறார்கள் தவிர அரசாங்கங்கள் கிடையாது. ஒரு முறையா இரண்டு முறையா கட்சிகளோ அரசாங்கங்களோ உங்களுக்கு ஒருபோதும் உதவாது. இயற்கையின் சீற்றம் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த நாட்களில் மனிதர்களுக்கு உதவுவார்களை தவிர அரசாங்கங்களும் கட்சிகளும் ஒருபோதும் வராது. இதனை பார்த்துருக்கணுமா, இனிமேல் பார்க்கணுமா? அரசாங்கங்களை நீங்கள் நிர்மாணிக்கின்றீர்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு அறிவிக்கின்றேன். அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களையும் வாக்குறுதிகளையும் நீங்கள் நம்பிவிட வேண்டாம். அந்த நம்பிக்கையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இதுவரையில் பழக்கியது போன்று இனியும் வேண்டாம். துன்பமான சூழ்நிலையின் போது என்னை நீங்கள் அழைப்பீர்கள். அந்த நிலை வருவதற்கு முன்பாக உங்களுடைய மக்கள், உங்களுடைய நட்பு உறவு எதுவுமே உங்களுக்கு பயன்படாது. உங்களுடைய பணத்தை வைத்து கொண்டு பேதங்கள் பேச முடியாது. நீங்கள் அவனிடம் திரும்புவதற்கும் வழியில்லாத நிலையில் நீங்கள் ஆக்கப்பட்டு விட்டால் உங்களுக்கு அது என்ன? ஆனாலும் வெள்ளம் வந்து மூக்கை அடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இரண்டு பக்கம் திரும்பினீர்கள். மனிதர்களை வெட்டிவிட்டீர்கள். அவர்களை கூப்பிடவும் இல்லை. அவர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்கள். அவர்களின் நம்பிக்கை போய்விட்டது. ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, கடவுளே என்று கூப்பிட்டீர்கள். வானத்தை நோக்கி பூமியின் அடிப்படையில் அவ்வளவு நாங்கள் எனக்காக பொய்யாகிவிட்டது. பூமியின் அடிப்படையில் வாழக்கூடிய எவரையும் என்னால் கூப்பிட முடியாது. வானத்தின் பக்கம் திரும்புகிறேன். அங்கும் இறைவன் இல்லை, இங்கிருக்கின்றான். உள்ளத்தோடு இணைந்தீர்கள். வானத்தின் பக்கம் திரும்பும் பொழுதும் கண்ணை மூடிக்கொண்டு கும்பிட்டீர்கள். அதன் காரணமாக உள்ளத்தின் பக்கம் திரும்பினீர்கள். வானங்களும் நின்றது, பூமியும் அடைந்தது. மீண்டும் ஒரு வாழ்க்கை உங்களுக்காக கொடுத்தான். நம்பிக்கை கொள்ளுங்கள். தேர்தலுடைய அறிவிப்பு வருவதற்கு முன்பாக யார் வரப்போகின்றார்கள் என்பதை பற்றி கவலையே கிடையாது. உங்களுக்கு என்ன வேண்டும் என் இறைவனே? உன்னை தவிர கதியில்லை. அந்த எண்ணத்தோடு பயபக்தியோடு வாழ்ந்து வாருங்கள். செழிப்பான நகரமாக மாறும். உங்களுடைய பணம் உங்களுக்கு ஒரு பொருட்டாக அமையாது. ஆட்சியாளர்களுக்கும் அது தேவைப்பட, அவர்கள் இதை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் பூத்து குலுங்கும் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் வாழ நீங்கள் விரும்புங்கள். பிரார்த்தனையை மேற்கொள்ளும் போது அரைகுறையாக வேண்டாம், நானும் இந்த காலத்தில் ஈடுபடுவேன், தண்ணீரை சேகரித்து வைத்துக் கொள்வேன் என்ற அடிப்படையில் போகிறார். யாரும் நிச்சயமாக கூறுகின்றான், நீங்கள் தண்ணீரை சேகரிப்பவர்கள் இல்லை. டேம் கட்டிக்கிறீங்களா? கிணறு பெருசாக வெட்டிக்கிறீங்களா? ஏரி குளங்களையும் வெட்டி கொள்கிறீங்களா? அணைக்கட்டுகளையும் அமைத்துக் கொள்கின்றீர்கள். ஒரு நொடிப்பொழுதில் மழை நீர் அணைக்கட்டுகளில் ததும்பும் போது பயம் கொள்கின்றீர்கள். உங்களால் சேகரிக்க முடியாது என்று கூறினேன். இதனை வடிக்க வேண்டும், வழிவகுக்க வேண்டும். அதனை மீறி வருகின்றது. எப்பொழுது ஏறி உடையும் என்று தெரியாது. நீங்கள் உங்களை பாதுகாப்பவர்களா? எத்தனையோ காலங்களில் எத்தனை சமயங்களில் ததும்பிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த நேரமும் அணை உடைத்து கொண்டு நகரமே மூழ்கிவிடும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது மழையை நிறுத்தினான் என்பதை பார்க்கவில்லையா? என்ன அறிவு இருக்கிறது நமக்கு? நான் தண்ணீரை சேகரித்து வைத்துக் கொள்வேன். நீங்கள் சேகரித்து வைத்த தண்ணி பூகம்பங்கள் ஏற்படும் பொழுது 120-200 மணி கட்டிடங்கள்லாம் உள்ள பதிஞ்சு போயிடுது. அவ்வளவு பாரமான மலை போன்ற கற்களைலாம் வச்சு கட்டின அந்த மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாமே ஒரு செகண்டில் மும்பைக்குள்ளாமல் அழிஞ்சு போயிடும். இந்த தண்ணி உள்ள அவங்களுக்கு ஒரு சின்ன மண் அசைவு போதுமே காணப்படும் தண்ணி. எப்படி நீங்கள் பயமில்லாமல் இருக்கின்றீர்கள்? இந்த தண்ணியை பூமிக்கு விழுந்ததுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் பயப்படவில்லை? இந்த பூகம்பங்களின் பூகம்பங்களையும் மண் அசைவுகளையும் உங்களை தடுத்து சொல்ல முடியுமா? அஞ்சிக்கொள்ள வேண்டும். என்றென்றும் உங்களுக்காக அளவுபட நான் வானங்களிலிருந்து தண்ணீரை இறக்குகின்றேன். நம்புவேன், நம்ப மாட்டேன். இல்லைன்னா ஒன்றை நம்ப முடியாது, நான் வரும்போது சேமித்து வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வாழ்வேன்னு நினைக்கிறியா? இல்லை. உங்களுடைய பயிர்களும் வறட்சியின் காரணமாக வாடிவிடும். உங்களுடைய மழை நீரும் வறட்சியின் காரணமாக ஆவியாகிவிடும். இன்னும் நீங்கள் சேகரித்து வைத்துக்கிற நீர் ஒரு நொடிப்பொழுதில் ஒழிஞ்சப்பட்டதாக ஆகிவிடும். பின்னர் நீங்கள் அந்த தண்ணீரை தேடி கண்டுபிடிக்க முடியாதவர்களாக ஆகிவிடலாம். எப்படி நீங்கள் உங்களுடைய இறை உணர்வுகளோடு வாழ்வதை விட்டும் விலகினீர்கள்? இறைவனுடைய கேள்வி. நிச்சயமாக நாம் இந்த வகையில் வாழ்வதிலிருந்தும் நம்மை இறைவன் பாதுகாக்க வேண்டும். எந்த நட்பும், எந்த உறவும், எந்த பேரமும், எந்த பணமும், எந்த தொழிலும் எனக்கு செல்லுபடி ஆகாது என்பதை இப்பொழுது பயப்பட வேண்டும். கெட்ட வழிமுறைகளை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வேலை செய்யலைன்னு சொன்னால் உலகம் இயங்காது. வானங்களையும் பூமியையும் இயக்கிக் கொண்டிருக்கிற இவர் தான். இவருடைய உழைப்பின் காரணமாக இரவு பகலாக வந்துட்டுருக்குது, பூமி சுற்றிட்டுருக்குது, சூரியன் சுற்றிட்டு இருக்குது. எவ்வளவு ஒரு அதிக பிரசங்கத்தனமான, இறைவனுக்கு கொஞ்சமும் நன்றி இல்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இருப்பினும் இறைவன் நம் மீது பொறுமையாளர். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அதிர்வுகளுக்கு காரணம் நான் என்னை வாழ வைத்துக் கொள்வேன் என்ற அந்த எண்ணம். நான் எனக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து விடுவேன். எதை வச்சுக்கிட்டு? நோட்டு, பணத்தை வச்சுக்கிட்டு. கொண்டு வாங்கலை, மழையை கொண்டு வாங்கலை. 80 கோடி ரூபாய்க்கு கர்நாடகாவில் மழை இல்லாத காரணமாக செயற்கை மழையை கொண்டு வர போகிறாங்க. 80 கோடி ரூபாய்க்கு அதில் என்ன இருக்கும்? அம்மோனியா வச்சது ஒன்றும் இருக்காது. ஆசிட் மழை. இந்த விதமாக அறிவற்ற மக்களிடம் நாம் நம்முடைய நம்பிக்கையை ஒப்படைக்கின்றோமே. ஒரு சிறு அளவு சிந்தனை கூட இல்லாத மக்களிடம் நம்மை ஒப்படைக்கின்றோமே. பயப்பட வேண்டாமா? இறைவனுக்கு அஞ்சுபவர்கள் இப்பொழுது அஞ்சு கொள்ளட்டும். நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை அவர்களிடம் இல்லை, மனிதர்களிடம் இல்லை. 2 அத்தியாயம் 254 வசனம். நம்பிக்கை கொண்டவர்களே, இப்போ கூட ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் விரும்புகிறீங்க, நான் கொடுத்த எண்ணம் தான், என் ஒப்படைச்சிடணும். என்னை மட்டுமே நினைவு கொள்ளுங்கள். இது சம்பந்தமாக பிறகு உங்களிடம் வழி இருக்குது என்று என்ன வேண்டாம். அவ்விதமாக வழிகளை நான் தேடும் பொழுது என் இறைவனே என் பாவங்களை மன்னிப்பாயாக. வழிகளை தேடும் பொழுதே பிரம்மாண்டமாக இருக்கும், என்ன செய்யப்போகிறோம் தெரியவில்லை. இருந்தாலும் ஏதோ செய்து கொண்டிருக்கின்றோம். என் இறைவனே மன்னிப்பாயாக. போதுமானது. பெருமை வந்துவிட வேண்டாம். நான் செஞ்சிட போகிறேன், நான் என்னுடைய நிலைமை மாற்றி அமைக்க போகிறேன், என்னுடைய இயற்கை சூழ்நிலையை நான் வெல்ல போகிறேங்கிற அந்த பெருமை வந்துட வேண்டாம். பயம் இருக்கட்டும், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று. உறிஞ்சப்பட்டுவிட்ட நீர் மீண்டும் உங்களால் கொண்டு வர முடியாது. நீங்கள் 40,000 அடிக்கு கிளையும் போகலாம், ஒரு தண்ணி கிடைக்காது. இந்த தண்ணீர் பூமியில் விளைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். எப்படி எண்ணெய் பெட்ரோல் பூமியில் விளையுதோ, மேலேந்து வந்து ஆயில் ஹார்வெஸ்டிங் பண்ணலை, தண்ணி பெட்ரோல் மேலே விழுந்து ஹார்வெஸ்டிங் பண்ணலை, விளையுது. குடிக்கக்கூடிய தண்ணீரை விளையாதவங்களுக்கு மேலேந்து உள்ளே வந்து சம்ப் மாதிரி பூமி ஆக்கி அதுக்குள்ளே வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, இதை விட கேடு என்ன இருக்க முடியும்? இறைவனை நம்பாதீர்கள், உங்களுடைய அறிவை நம்புங்கள், தரங்கெட்ட உங்களுடைய அறிவை நம்புங்கள். நேற்று பிணக்காட்டு அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். பணம் என்னைக்காவது வந்திருக்குதா, இங்கே உயிரோடு வந்திருக்குதா, நாளைக்கு வருமா? எப்படி பணக்காட்டு அறிவு மட்டும் நேற்றுடைய வாழ்க்கையினுடைய அறிவு மட்டும் நாளைக்கு உங்களுக்கு உதவி செய்யும்? நேற்றுடைய அறிவு நேற்றைக்கு வேலை செய்யலை. அதை வைத்துக்கொண்டு, எழுதி வைத்துக்கொண்டு, படித்து வைத்துக்கொண்டு நான் படிப்பாளி என்னால் முடியும் என்று எண்ணக்கூடிய நாம் இப்பொழுது செயற்கை மழை என்று கூறுகின்றோமே. செயற்கைன்னு சொல்லும் போதே என் கை செய்து மழையை கொண்டு வருது. இந்த காற்றை உருவாக்குபவன் யார்? அந்த காற்றிலிருந்து மேகக்கூட்டங்களை உருவாக்கி அதிலிருந்து அடர்த்தியிலிருந்து தூய்மையான நிலை கொண்டு வரும் பொழுது நான் ஆசிட் ட்ரெயினை படி வைக்க போகிறேன். எத்தனை நாளைக்கு பொடியும்? அதுக்கு 80 கோடி ரூபா. நிச்சயமாக நாம் மனிதர்களினுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதன் காரணமாக இந்த ஒரு வாக்கை நாம் புறக்கணிக்கின்றோம். 2:254. நம்பிக்கை கொண்டவர்களே, பேரங்களும் நட்பும் உறவும் இல்லாத அந்த நாளை கொண்டு, உங்களுடைய பணத்தை கொண்டும், பேரங்கள் என்றால் உங்களுடைய பணத்தை கொண்டும், நட்பையும் உறவுகளையும் கொண்டு, உங்களுடைய அரசாங்கங்களை கொண்டு, மனித சமுதாயத்திலிருந்து உங்களுக்காக நன்மைகளை நீங்கள் ஆற்றிக்கொள்ள முடியும் என்று ஒருபோதும் எண்ண வேண்டாம். நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து இப்பொழுது நீங்கள் கொடுத்து வாருங்கள். உங்களுக்கு உணவு வேண்டும், உணவை கொடுத்து வாருங்கள். பிறருக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து வாருங்கள். அதற்கு நீங்கள் பேரம் பேசக்கூடாது, விலை பேசக்கூடாது, அவ்வளவு. எப்பொழுது உங்களுடைய உணவை நீங்கள் விலை பேச மாட்டீர்களோ, பேரங்கள் உங்களுக்கு கூடாது என்று அறிவித்தனால் அறிவிக்கப்படக்கூடிய அந்த நாள் உங்களுக்கு நிறைவேறும் பொழுது, அப்பொழுது பணம் செல்லுபடி ஆகாது. யாரேனும் உங்களுக்கு உணவு தர வேண்டும், நாம் அகதிகளாக போகும் பொழுது அந்த நிலை வேண்டாம். வேண்டாம் என்றால் நான் உங்களுக்காக பயிர்களை அதிகரிக்க வேண்டும், விளைச்சல்களை அதிகரிக்க வேண்டும் என்பது உண்மையானால், இப்பொழுது உங்களிடம் இருப்பதை கொண்டு செலவு செய்யுங்கள், பேதங்களுக்கு உட்படுத்தாமல், நட்புக்கும் உறவுகளுக்கு மட்டும் கொடுக்காமல், நீங்கள் யாருக்கு கொடுப்பவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் கொடுங்கள். நிச்சயமாக இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு நாம் கொடுப்பவர்களாக இருக்கின்றோமோ, நான் கணக்கில்லாமல் தருபவன். தண்ணீர் அதற்கும் விடை பேசுகின்றார்கள். இவ்வளவு கொடுமையான மக்கள் உங்களுக்கு ஆட்சி அதிபர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை நான் ஏற்பாடு செய்ததுதான் உங்களுக்கு அறிவிப்பதற்காக. நீங்கள் அறியும் பொருட்டு, உணரும் பொருட்டு நான் ஏற்பாடு செய்ததுதான் இறைவன் கூறுகின்றான். ஆக இப்பொழுது தண்ணீர் கொடுப்பவர்கள் அவர்கள் இல்லை என்பதை அறிவீர்கள், உணவளிப்பவர்கள் அவர்கள் இல்லை என்பதை அறிவீர்கள். ஆனால் உணவுக்கு விடை பேசுபவர்கள், பேரம் பேசுபவர்கள் இவர்கள் தான். இறைவனுடைய பகிரங்கமான கொடூரமான குற்றவாளிகள் யார்? உணவுக்கும் தண்ணீருக்கும் விடை பேசுவார்களோ அவர்கள். இப்பொழுது நாம் இறைவனை திரும்புகின்றோம். தண்ணீருக்கும் உணவுக்கும் விடை பேசாத அரசாங்கத்தை அமைப்பாயா? ஆக நீ மகசூல்களை அதிகரித்தால் தவிர இவர்கள் நிச்சயமாக விடை பேசுவார். இந்த பூமி வளமிக்க நகரமாக, பாதுகாப்பு மிக்க நகரமாக அமைய வேண்டும். இன்று மனிதர்களை அவர்கள் துண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மதங்களின் அடிப்படையிலும், ஜாதிகளின் அடிப்படையிலும், மொழிகளின் அடிப்படையிலும், நிறங்களின் அடிப்படையிலும், எந்த அடிப்படையில் இல்லை அவர்கள் துண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்களுடைய உயிரும் மற்ற மனிதர்களுடைய உயிரும் ஒன்றுதான். உங்களுடைய மனமும் மற்றவருடைய மனமும் ஒன்றுதான். உங்களுடைய ஜாதி, மதம், நிறம், இனம், இது எல்லாவற்றுக்கும் அப்பால் உங்களுடைய உணவு அவ்வளவிற்கும் பசி ஒன்றுதான். வாயில் வந்து கொஞ்சம் உப்பு வச்சா அந்த நாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ஆமாம் எல்லாருக்கும் அதிகமாக இருக்கும் சொல்லுவோம். என்ன வித்தியாசம் வெள்ளைக்கும் கருப்புக்கும், உயரத்துக்கும் கட்டைக்கும்? மொழிக்கு மொழி வித்தியாசப்பட்டு இருக்கீங்க, மதம் ஜாதின்னு சொல்லிட்டு நாக்கில் வைக்கக்கூடிய அந்த ருசி ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரி. கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, கொஞ்சம் கரையாக இருக்குது, யார் சொல்கிறது? எங்கே வித்தியாசம் பார்த்தீங்க? நாக்குக்கு நீங்கள் உணவளிக்காமல் உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்கு? யார் விதமாக தரம் பார்க்கின்றார்களோ அவர்கள் இழிவான பாதையை அடைந்து விட்டார்கள். இன்னொருத்தனை பார்த்து நான் எப்போ வந்து என்னை விட உயர்ந்தவன் நினைச்சேனோ அப்பவே நாம் தாழ்ந்து விட்டோம். இனி தாழ்வான வாழ்க்கை உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. எண்ணத்தின் அடிப்படையில் கூறுகின்றான், உங்களை வாழவைப்பவன் நான் தான். உங்களுக்கிடையே இந்த மாற்றங்களை அமைத்திருப்பது நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளத்திற்கு சுகத்தை தேடுகின்றீர்கள், உள்ளத்திற்கு அடகை தேடுகின்றீர்கள், உள்ளத்திற்கு அமைதி தேடுகின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி, ஒரு சோதனைக்காக, வெளிப்புற பார்வைக்காக உங்களுக்காக வித்தியாசங்களை அமைத்தேன். அந்த வெளிப்புற பார்வையில் உங்களுக்கு அழகு என்று பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, அது அலங்கோலமானது என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். என்னுடைய நாள் அவர்களுக்கு நெருங்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்களுடைய இழிவு, அவர்களுடைய முகத்திய சூடம் எவ்வளவு அழகான முகமாக இருந்தாலும் சரி, அந்த நாளின் பொழுது எவ்வளவு விகாரமாக அமையும் என்பதை பாருங்கள். இழிவு சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய பார்வை கீழ் நோக்கி இருக்கும். கடைக்க நாள் பார்ப்பதற்கு கூட அவர்கள் தயங்குவார்கள், அந்த அளவுக்கு அவர்களுடைய நிலை கீழாக இருக்கும். இதனை பார்க்கவில்லையே நாம்? நிச்சயமாக நம்முடைய இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். உங்களுக்கு எவற்றை இறைவன் கொடுத்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து பேதங்கள் இல்லாமல், பிரதிபலன்களை எதிர்பார்க்காமல் நீங்கள் அவர்களுக்காக அளித்து வாருங்கள். எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறார், ஒரு சிக்னல் அடையாளத்தை காட்டுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட 1,000,000,000,000 ரூபாய் இருந்தாலும் சரி, பெருமை நீங்கள் விதமாக ஒரு 2,00,000,000 ரூபாய் கொடுங்க, 200,000 ரூபாய் கொடுங்க, 200,000 ரூபாய் கொடுங்க, பிரதிபலன் எதிர்பார்க்காம அவனுக்காக வேண்டி ஏற்றுக்கொள்கிறான். உங்களிடமிருந்து அவ்வளவையும் கேட்கல, கொடுக்க மாட்டீங்க, கேட்டால் கூட தெரியும். ஆக உங்களால் முயன்ற அளவுக்கு கொடுத்து பழகுங்கள். அந்த பழக்கத்திற்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, போதும் எனக்காக, போதும். அதை கூட செய்ய மாட்டேன். உங்களிடம் இருக்கக்கூடிய தரமான பொருள்களிலிருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. எதனை நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ, குப்பையில் போடுவீர்களோ, அதை கொடுக்காதீங்க. ஒரு 10 சட்டை இருந்துச்சு சொன்னால் அதில் நீங்கள் உபயோகப்படுத்துகிற சட்டையில் ஒன்று கொடுங்க. இது நான் உபயோகப்படுத்த மாட்டேன்னு எனக்கு பிடிக்காதுங்கிறத கொடுக்காதீங்க. மனிதனை இழிவுபடுத்துவது இறைவனுக்கு பிடிக்காது. அவனுடைய மனதை தாழ்மையாக ஆக்குவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இனி நாம் செய்யக்கூடாது. என்னை விட தாழ்ந்தவன் நீ, உனக்கு இது போதும் என்ற அளவுக்கு நாம் மனிதனை கீழிருக்கக்கூடாது. மிக உயர்வான படைப்பு, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் கூறுகின்றான், மனிதன் மிக உயர்வான படைப்பு. அவனை தரஞ்சாழ்த்துவதோ, அவனை கீழாக மதிப்பதோ, உங்களை மேலாக ஆக்கிக் கொள்வதோ ஒருபோதும் கூடாது. இந்த வகையில் வாழ்பவர்களுக்கு அவ்வளோ பேருக்குமே அவர்களுடைய வாழ்விடம் நெருக்கடியாகிவிடும். பூமி இவ்வளவு விசாலமாக இருந்த போதிலும் அந்த நிலையை நான் பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இந்த மதம், அந்த மதம், உயர்வு, இவரை கொண்டு பணம் படைத்தவன், வசதி படைத்தவன், இவை எல்லாமே உங்களுக்கு உதவாது. இயற்கையினுடைய ஒரு சீற்றம் ஏற்பட்டுவிட்டார். வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே நீங்கள் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வாழ்க்கையின் மீது இன்று நீங்கள் உறுதியாக அமைந்து கொள்ளுங்கள். எனவே நாம் பிறருக்கு கொடுப்பதிலிருந்தும் விலகிக் கொள்ள வேண்டாம். நாம் அநியாயக்காரர்களாக ஆகிவிட வேண்டாம். 2:254. நாம் அநியாயக்காரர்களாக ஆகிவிட வேண்டாம். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான், வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்காக நான் உருவாக்கியிருக்கின்றேன். அந்த வானங்களை நீங்கள் நோக்கக்கூடிய அந்த நாளில் உங்களுக்கு நான் உதவி செய்வனாக இருக்கின்றேன். அவ்வளவு கஷ்டங்களோடு பூமியில் இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு இனி உபயோகப்படாது என்று வானங்களின் பக்கம் திரும்புகின்றீர்களே, அங்கேயும் திரும்பி யார் கண்ணை மூடி உள்ளத்தில் வருகின்றீர்களோ அந்த நிமிடமே உங்களுக்காக நன்மையாக மாறுகின்றது. வானங்கள் பூமிக்கு இறங்குகின்றன. உள்ளங்களிலிருந்து வானங்களின் பக்கம் திரும்புகின்றீர்கள். வானத்திலிருந்து உங்களை அறிவிக்கப்பட்ட கண்ணை மூடுங்கள், உங்கள் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். வானங்களும் பூமியும் அடக்கப்பட்டது இந்த உள்ளமாக இருக்கின்றது. அங்கு நான் உங்களுக்கான வாக்குகளை அளித்துக் கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கை கொள்ளுங்கள். 38:27. வானத்தையும் பூமியையும் இவ்விரண்டுக்கும் இடையே உள்ளவற்றையும் வீணுக்காக நாம் படைக்கவில்லை. 38:27. உங்களை உள்ளத்திற்காக படைத்தேன். அந்த உள்ளத்தில் என்னுடைய ஒரு வாக்கியம் அங்கு அமைக்கப்படும் பொழுது வானங்களும் பூமியும் எந்த அளவுக்கு உஷார்படுத்தப்படுகின்றன. இந்த மனிதன் என்னை மட்டும் நம்பும் பொழுது அவனுக்காக இறங்க வேண்டும். வானங்களும் பூமியும் இவற்றுக்கிடைப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தெய்வ இல்லமாக கருத வேண்டும் என்பதற்கு இது அடையாளம். இனி மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் செல்லக்கூடாது. உங்களுடைய உள்ளத்தை தவிர இறைவனுக்காக நீங்கள் தஞ்சமடையக்கூடிய உறைவிடம் கிடையாது. இது எத்தகைய சந்தேகமும் கொண்டுவிட வேண்டாம். நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலை மாற வேண்டும். என்றென்றைக்குமே மாறுபட்டதாக, ஒன்றுக்கு மேல் ஒன்று அழகமிக்கதாக அமைய வேண்டும். உங்களால் முடியாது. அமைத்திருக்கின்ற உங்கள் இருதயத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய உடற்கூறுகளில் நீங்கள் எவற்றை இழந்திருந்தாலும் சரி, பொருள் வடிவத்தில் அவன் உங்களுக்காக அமைத்தது ஒரு உதாரணம்தான். இப்பொழுது அதற்கிடையே இருக்கக்கூடிய அந்த செயல் வடிவம் பவர் உங்களுக்காக வேலை செய்யும். என்கிட்ட வந்து ஒரு சிறுநீரகத்தை எடுத்துட்டாங்க, நான் என்ன செய்ய முடியும்? அந்த சிறுநீரகம் சக்தியை கொண்டு உருவானது. அந்த சக்தியை நான் அமைக்கிறாங்க, உங்களுக்கு காலப்பட வேண்டாம். உருவமாக பார்க்கணும் சொல்லிட்டு அவசியம் இல்லை. உங்களுக்காக கல்லீரல் வெட்டப்பட்டு விட்டது, உங்களுக்காக வயிறு வெட்டப்பட்டு விட்டது, கர்ப்பப்பை நீக்கப்பட்டு விட்டது, என்னதான் பாக்கி வச்சுருக்காங்க எல்லாம் நீக்கியாச்சு. வேற ஒரு உறுப்பு வச்சுன்னா அதை இயக்குறேன்னு சொல்கிறாங்களே, அப்படியா? இப்போ எத்தனையோ உறுப்புகள் நீக்கப்பட்டாச்சு. வாழல எந்த பெண்ணை பார்த்தாலும் தைராய்டு கிடையாது, தைராய்டு மாத்திரை கர்ப்பப்பை கிடையாது. யார் வாழ வச்சுட்டு? பெண்ணுக்கு அடையாளமே கர்ப்பப்பை தான். இன்றைக்கி எந்த பெண்ணும் கர்ப்பமே கிடையாது, கர்ப்பமே கிடையாது. அப்படி ஆயிடுச்சு. இப்பொழுதும் பெண்ணாக வாழ்வித்துக் கொண்டிருப்பது யார்? கவலையை நீக்கி வாழ்வித்துக் கொண்டிருப்பது யார்? ஆனால் நன்றி கெட்டவர்கள் டாக்டர்கள் மூலமாக கர்ப்பப்பை எடுத்துவிட்டது காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணும்பொழுதுதான் அவர்களுக்கு கேடுகளுக்கு மேல் கேடுகள். இடுப்பு வலி, தொடை வலி, கை கால்கள் வலி, தைராய்டு வீக்கங்கள், உடல் பருத்து போவுதல், மூச்சு வாங்குதல், இன்னும் கேன்சர், என்னென்ன இருக்குதோ அவ்வளவுக்கும் காரணம் டாக்டர்கள் வாழ வைத்தார்கள் என்னை கர்ப்பப்பையை நீக்கியதன் காரணமாக. ஆனால் யார் பயபக்தியோடு வாழ்கின்றார்களோ, இப்பொழுதும் கூட என் இறைவனே நீ பாதுகாத்துக்கொள் என்ற அந்த பயபக்தியோடு வாழ்கின்றார்களோ, அவர்களை நிச்சயமாக இறைவன் மீண்டும் புதிய படைப்பாக உருவாக்குகின்றான். வானத்தையும் பூமியையும் அடக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் நீங்கள் திரும்புங்கள். வானங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுவிட்டது, உங்களுடைய இதயத்திற்கும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. இது வானங்களிலிருந்து விளையக்கூடிய ஒரு உயிரோட்டம் இந்த மண்ணின் ஆற்றலோடு விளங்க வேண்டும். அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். உங்களுடைய உயிரோட்டத்திற்கு ஆற்றல் மிக்க அந்த உயிரிழப்பதற்காக வேண்டி, நிலைத்திருக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்தின் பாடங்கள் திரும்புவதற்காக வேண்டி வானங்களிலிருந்து இறங்க வேண்டியிருக்கின்றது. உங்களுக்காக மனதில் விதைக்கப்பட்ட ஒன்று வானங்களில் நிரப்பமாக ஆகிவிட்டது. இனி பூமிக்குள் இறங்க வேண்டும். வானங்களும் பூமியும் இணைந்திருக்கின்றன உங்களுடைய உள்ளத்தில். வேறு எவனும் இந்த உண்மையை உங்களுக்கு அறிவிக்க முடியாது. அவனை உணர்ந்துகிறது. அத்தியாயம் 38:27. மேலும் வானத்தையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் வீணுக்காக நாம் படைத்திருக்கின்றோம் என்பது நிராகரிக்கக்கூடிய பெருமை கொண்ட மக்களின் எண்ணமாக இருக்கின்றது. பூமியில் என்ன இருக்கிறதோ அதை வாழணுமே தவிர வானத்திலிருந்து பார்க்கக்கூடாது. எங்கள் அறிவை கொண்டு நாங்கள் வானத்தில் மழை பெய்ய வைப்போம், அது மட்டும் தான் நம்பணுமே தவிர இதை ஒன்று அருளை கொண்டு உங்களுக்காக வான தண்ணீர்கள் நம்பக்கூடாது. மிக கெட்ட மக்கள் உதாரணங்கள் நம் கண் முன்பாக இருக்கின்றன. மனிதர்களை நம்புவதை தவிர்த்து கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் எதனை இறக்கி வைத்தேனோ அந்த அறிவிப்பை என்னிடம் ஒப்படைத்துவிடுங்கள். என் இறைவனை ஒப்படைத்து விட்டேன். இது பிரார்த்தனை. இனி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாளை வாழ்க்கைக்காக மன்னிப்போடு பயபக்தியோடு செய்யுங்கள். அவன் அந்த செயலில் உங்களுக்கான ஆற்றலை கொண்டு வருவான், உங்களுக்கான விளைச்சலை கொண்டு வருவான். உங்களை ஒரு கருவியாக அமைந்திருக்கின்றன தவிர நீங்கள் இறைவனாக மாறிவிட வேண்டாம். பெருமை கொள்ளும்பொழுது நானும் இறைவனாக ஆகிவிட்டேன், நான் சாதித்து விட்டேன் என்று கூறும்பொழுது இறைவனை மறந்தவர்களாகவும் மறுத்தவர்களாகவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை பெரும்பாலான மனிதர்களும் இருக்கின்றது. நான் மழையை கொண்டு வருவேன், நான் அணை கட்டி கொள்வேன், என்னிடம் மோட்டார் இருக்கிறது, நான் தண்ணியை கீழே மேலே கொண்டு வந்துடுவேன். நிச்சயமாக நம் இறைவன் நம்மை அதல பாதாளத்திற்குள் செல்ல விட்டு விட்டான். தண்ணியை பூமியில நான் கொண்டு வருவேன். பூமியில விளையணும் தண்ணி, அது நீரோட்டமாக ஓடணும், அது பொங்கியும் எழணும். உங்களுக்காக வேண்டி அந்த பூமியில இறைவனுடைய ஆற்றல் வானங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தியும் அந்த ஈரசக்தியும் அதற்குள் தண்ணீரை விளைவித்து ஒரு சிறு நீரோடையாக உங்கள் கால்களுக்கு இறை ஓட வேண்டும். விரும்பும் இடத்தில் அந்த நீரோடைகள் அமைய வேண்டும். ஊட்டுக்களாக பொங்கிட வேண்டும். மற்ற மனிதர்களுக்காக வேண்டியும் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் விடை பேசக்கூடாது. நீங்கள் உங்களுடைய உணவுகளிலிருந்து மற்றவர்களுக்கு பிரதிபலன் பார்க்காமல் கொடுங்க. கொஞ்சமாக கொடுங்க, ஜாஸ்தி வேண்டாம். இது ஒன்று போதும் இறைவனுக்கு. என்ன நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக கொடுக்க சொல்கிறேன், கொடுங்க. நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம், காஃபிர்களாக ஆகிவிட வேண்டாம். இறைவனுடைய அருளுக்கு நான் தான் என்று அவனை நீக்கிக்கொண்டு உங்களை பதிலாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எங்களுடைய அறிவு தான் என்று அவனுடைய ஞானத்தை நீக்கிக்கொண்டு உங்களுடைய அறிவை முன்னுக்கு வைக்காதீர்கள். அவ்வளவும் பாடாக இருக்கிறது. அந்த இறைவனுடைய சக்தி இயற்கையினுடைய சீற்றமாக மாறும் நாளில் நாம் தாங்க மாட்டோம். அந்த நாளில் உறவுகளுக்கோ பேதங்களுக்கோ உங்களுடைய பணத்தை வைத்துக்கொண்டு இன்னும் நட்புக்கோ எந்த வேலையும் இருக்காது. இறைவனுடைய அருள் உதவி செய்யுங்கள் என்ற அந்த இலக்க குணம் வரும்பொழுது உங்களுக்கு உணவு கிடைக்கின்றது. அதன் பிறகு உங்களுடைய காலம் மீண்டும் மாறுகின்றது, மீண்டும் நாம் படைநிலைக்கு சென்று விடுகின்றோம். அந்த இயற்கையினுடைய சீற்றங்கள் நிகழும் பொழுது மனிதனுக்கு இறைவன் அறிவிக்கிறது, எல்லோரும் ஒன்று தான், உணவை கொடுங்கள் என்று இருக்கும் பொழுது அந்த பரிதவிப்பின் காரணமாக இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் அறுபட்டு விட்டது. பூசாரிகளுடைய இந்த பிரிவினைகள் அங்கு நீக்கப்பட்டுவிட்டன. இப்பொழுது நீங்கள் ஒன்றாக ஆகும் பொழுது உணவை பரிமாறிக்கொள்கின்றீர்கள், இறைவன் உங்களுக்காக உதவி செய்கின்றான். அந்த உதவி வந்து மீண்டும் சகஜங்கள் அடையும் பொழுது மீண்டும் உங்களுடைய கோயில்களுக்கும் மசூதி சர்ச்சைகளுக்கும் நீ வேற நான் திரும்பவும் இன்னும் ஒரு இயற்கை சீற்றம் இதைவிட பயங்கரமாக ஒன்றுக்கு பின் ஒன்று மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு அறிவிக்க வேண்டும். நம் இறைவனை தேவை நமக்கு கதியில்லை என்பதை. இன்று இந்த இரண்டு அத்தியாயத்தையும் கொண்டு நாம் நம்முடைய பிரார்த்தனையை எப்படி அமைக்கின்றோம் என்றால், நம்பிக்கை கொண்டோரே என்று இறைவன் அடிக்கும் பொழுது என் இறைவனே நம்பிக்கையுடையவர்களாக என்னை அமைப்பாய், உன்னை மட்டுமே நம்பிக்கைக்குரியவனாக எங்களை அமைப்பாய், வேதங்களும் நட்பும் உறவுகளும் இனி எனக்கு பணமோ அல்லது என்னுடைய உறவுகளோ நட்புகளோ எனக்கு உதவி செய்யும் என்று அந்த எண்ணத்திலிருந்து நான் விலகுகின்றேன். நீ எவற்றிலிருந்து எனக்கு குளிச்சிருக்கின்றாயோ அதை கொண்டு நான் உனக்காக செலவு செய்கின்றேன், அவ்வளவு. நாளைய வாழ்க்கையினுடைய செழிப்பான வாழ்க்கைக்கு இவர்கள் நிச்சயமாக உற்சாகினர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய நியாயமான வாழ்க்கைக்கு நியாயமான கூடி கணக்கின்றே அவனிடம் கிடைக்கும். இதுவரை நாம் அநியாயக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இது அத்தியாயம் 2, 254. அத்தியாயம் 38, 27. வானங்களும் பூமியும் என் உள்ளத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது, அங்கிருந்து என்னுடைய தேவைகள் வானங்கள் முதலாக பூமியிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வானங்களும் பூமியும் எனக்கு அடிமையாக்கிய உனக்கு எல்லா புகழும். உங்களுக்காக வானங்கள் இறங்க வேண்டும், உங்களுடைய அடிமைகள் அவை, அவற்றில் எந்த ஒன்றையும் வழங்கிவிடாதீர்கள். வானங்கள் முதல் பூமி வரையிலும் நீங்கள் அவற்றினுடைய வணக்கத்திற்குரியவர்கள். நீங்கள் அவற்றை வணங்கக்கூடாது. உங்களுக்காக இவ்வளவையும் பிரம்மாண்டத்தையும் உங்களுடைய உள்ளத்தில் அடக்கினானே அந்த இறைவனுக்கு நீங்கள் அடிபணியுங்கள். எங்கள் இறைவனே, இனி உள்ளத்தை விட்டும் மாபெரும் கோயிலாக இருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தை விட்டும் வெளியேற மாட்டேன். யாருக்காகவும் எதற்காகவும் உன்னோடு தங்குகின்றேன். இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையாக, இந்த வானங்களையும் பூமியும் வீணுக்காக படைக்கவில்லை, இந்த உள்ளத்திற்கு பணிவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்ற உள்ளத்தினுடைய இறை ஆற்றலுக்கு பணிய வேண்டும். இறைவன் படைத்தது இறைவனுக்காக பணிய வேண்டும். அவன் உங்களுக்காக ஒன்றை இருக்கும் பொழுது வானங்களிலிருந்துதான் இந்த பூமி உடைய இருக்கின்றது என்று அறிவிக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டேன் இறைவனே, வானங்களையும் பூமியையும் எனக்கு அடிமையாக்கியதற்கு உனக்கு நன்றியோடு நான் இருப்பேன், மனிதர்களை நீ நம்ப மாட்டேன், உன்னை மட்டும்தான். அவ்விதமாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு வழக்கத்தில் படக்கத்தில் நான் என்னுடைய காரியங்களில் ஈடுபடும் பொழுது மன்னிப்பாய்கிறவனே, உணர்வு பெறும்பொழுது மன்னிப்பாய்கிறவனே, அந்த சனமே மன்னிக்கப்படுகின்றது. மீண்டும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்காக காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. அந்த இறைவனுக்கு நிகராக எந்த விதமான துணையும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கு இந்த உள்ளத்தோடு இணைந்திருங்கள். இனி நமக்கு கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள், இமாம்கள், முல்லாக்கள், பாதிரிமார்கள் என்று யாருமே நமக்கு கிடையாது. அவன் ஒருவனைத் தவிர நேரடியான தொடர்போடு இன்று முதலாக வாழ்ந்து வாருங்கள். அவன் அறிவிக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பிரார்த்தனையாக அமைக்கும் பொழுது முழுமையுமாக அவனிடம் படித்து விட்டேன், பாதி என்று இருக்கிறது நானும் செஞ்சுப்பேன் நினைக்கும் போதெல்லாம் பாவம் நினைப்பு கேளுங்கள். அந்த நிமிடமே மீண்டும் 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 புதிய புதிய படைப்பாக உங்களுக்காக வானங்களிலும் பூமிகளும் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. எப்போதெல்லாம் நானும் செய்வேன் நினைக்கிறீங்களோ வானங்களும் பூமியும் விடுபட்டு விட்டது. மன்னிப்பு கேட்கும் பொழுது மீண்டும் தொடர்கின்றது புதிய படைப்பாக. மாபெரும் படைப்பாளனாகிய இறைவனை நாம் ஏற்றுக்கொண்டோம், எல்லா புகழும் அவனுக்கு மட்டுமே என்ற உண்மையை கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் யார் என்னை ஆட்சி செய்யப் போகின்றார் என்பது முக்கியமல்ல. என் இறைவன் ஒருவன் மட்டுமே, அவனுக்காக நான் அடங்கிவிட்டேன். அவனுக்கு என்னுடைய விளைச்சல்கள் என்னவென்று தெரியும். அவ்வளவு விளைச்சல் இந்த பூமியில் இருக்கின்றது. யாரும் அதை சூறையாட முடியாது, அதை தேக்கவும் முடியாது, பதுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட விளைச்சல்களில் வடமிக்க இந்த தேசத்தில் பாதுகாப்பாக வாழவைப்பன் இறைவன் ஒருவன் தான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த 23ஆம் தேதி புறக்கணியுங்கள். இறைவன் ஒருவன் போதுமானவன்.